உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழியில் செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியிலே இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளை நேரித்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது திரு குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. இயேசு மரி சூசை என்னும் இவர்களுடைய ஒன்றிப்பின் விழாவை தாய் திருச்சபை இந்த நாளிலே கொண்டாடுகிறது என்றால், இவர்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு குடும்பமாக, தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக இவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நம்முடைய குடும்பங்களையும் திரு குடும்பங்களாக, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பங்களாக நாம் எல்லோரும் சேர்ந்து கடவுளுடைய இல்லத்திற்கு நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய குடும்பங்களாக நம்மை மாற்றிக்கொள்ள இந்த நேரத்தில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக வழிநடத்த, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இறைவன் தொடர்ந்து வழிநடத்த, அவருடைய அருள் கிருபை அவருடைய அருள் கரம் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் எல்லாவித நலன்களையும் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இயலாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர், எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதம். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன், மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் படைத்து பாதுகாத்து வரும் இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த இடது காட்டை அளிக்க திரு உளமான உமை நாங்கள் வேண்டுகின்றோ. குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள துணை செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். ஆண்டவருக்கு அஞ்சுகிறவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, ஜீவனுள்ள வார்த்தைகள் 2-7 மற்றும் 12-14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போ
பெறுபேற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போ பெறுபேற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பெறுபேற்றோ உமது உழைப்பின் பயனை நீ நீர் நற்பெயரும் நலமும் பெறுவி உமது உழைப்பின் பயனை நீ உண்பி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போ பேறு பெற்றோ உன் இல்லத்தில் உம் துணைவியா கனித்தரும் திராட்சை கொடிப்போல் இருப்ப உன்னும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவை கன்றை போல் உம்மை சூழ்ந்து இருப்ப ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போ பெறுபேற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் மாடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்ப ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எரிசலேம் வாழ்வை காணும்படி செய்வாராக உம் வாழ்நாளெல்லாம் நீர் எலிசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போ பெறுபேற்றோ ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போ பெறுபேற்றோ Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. கிறிஸ்து அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களை நிறைவுபடுத்துவதாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக Hallelujah 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 Hallelujah
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு
உம்மான்மாவோடும் இருப்பாராக
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாற்றி உமக்கே
அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 வரை ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பி ஓடிச் செல்லும், நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ராயேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கிலியா தன் தந்தைக்கு பின் அரசராளப் போவதை கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் அங்கு நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது திரு குடும்ப பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. நம்முடைய குடும்பங்களின் திருவிழா இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பெருவிழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு குடும்பம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. திருத்தந்தை 13 சிங்கராயர் சொல்கிறார், குடும்பங்களை மனிதர்கள் உருவாக்குகிறார்கள், குடும்பங்களை மனிதர்கள் உருவாக்குகிறார்கள், ஆனால் திரு குடும்பத்தை இறைவன் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். திரு குடும்பத்தை இறைவன் முன்னிலைப்படுத்தி உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். நமது குடும்பம் திரு குடும்பமாக மாறுகிறது என்றால் அது கடவுளை நாம் முன்னிலைப்படுத்துகிற போது குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் இந்த யோசேப்பும் மரியாவும் தங்களுடைய வாழ்வில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதையெல்லாம் அவர்கள் செய்தார்களோ அதையெல்லாம் கடவுளை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இயேசு பெற்றெடுப்பதிலிருந்து இயேசுவை வளர்த்தெடுக்கிற காரியங்கள் வரை இந்த நட்சத்திரத்தில் கூட வாசிக்கிறோம், கடவுளின் தூதர் எதை சொல்கிறாரோ அதை யோசேப்பு மறுக்காமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். எந்த விதமான கேள்விகளும் கேட்காமல் அவர் கடவுளை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களினால்தான் குடும்பம் திரு குடும்பமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அங்கு கடவுளுடைய பிரசனம், இயேசுவினுடைய பிரசனம் நிறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைதான் திரு குடும்பத்தை உருவாக்குகிறவர் இறைவன் என்று சொல்லி 13 சிங்கராயர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களுக்கு திரு குடும்பம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. முன்மாதிரியாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை இந்த திரு குடும்பம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எல்லோரும் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். குடும்பத்திலிருந்து வந்த நாம் ஒவ்வொருவரும் கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்களாக நம்மை உருவாக்கக்கூடியதாக இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு அருள் தந்தையோடு பேசி கொண்டிருந்தபோது, அவர் வடநாட்டிலே பல்வேறு இடங்களில் பணி செய்தவர், அவரோடு பேசி கொண்டிருந்தபோது அவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு மனநல காப்பகத்திற்கு செல்கிறார். அந்த மனநல காப்பகத்திலே சென்றபோது அங்கு எல்லோரும் அந்த மனநல சரியில்லாத நபர்கள், தங்களுடைய பணிகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அழுக்கான துணிகளோடு அல்லது பல்வேறு விதமான காரியங்களோடு அவர்கள் அங்கங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்று பணிக்காக யாருமே வரவில்லை. ஏன் வரவில்லை என்று சொல்லி இந்த அருள் தந்தை கேட்டபோது அந்த அருள் தந்தையிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், இன்று எந்த பணியாளர்களும் வரமாட்டார்கள் என்று சொல்லி கொண்டிருந்த போது அங்கு ஒரு மிக பெரிய விலை உயர்ந்த காரிலே இரண்டு நபர்கள் வருகிறார்கள். அவர்கள் இருவரும் வந்துவிட்டு அந்த காரில் இருந்து இறங்கிய பிறகு தங்களுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் அந்த மனநலம் சரியில்லாத நபர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு குளிப்பாட்டி அவருடைய உடைகளை எல்லாம் மாற்றி அவர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை எங்கெங்கு அவர்களை அமர வைக்க வேண்டுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவர்களை அமர வைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை அந்த அருள் தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இந்த இரண்டு நபர்களும் மிக வசதியான குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு இந்த மனநலம் சரியில்லாத நபர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இவர்களுக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குருவானவர் அந்த நபர்களிடத்தில் சென்று கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்போது அந்த இரண்டு நபரிடத்திலும் சென்று, நீங்கள் எல்லா பணிகளையும் முடித்து விட்டீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையை அல்லது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அந்த இரண்டு நபர்களிடத்திலும் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் அழகாக அமர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் பேசினார்களாம். தந்தை இடத்திலே, எங்களை இருவரையும் எங்களுடைய தந்தை வளர்த்தெடுத்தார். எங்களுடைய தந்தைக்கு இரண்டு கண்களும் தெரியாது. எங்களுடைய அம்மா இறந்த பிறகு எங்களுடைய தந்தை இந்த ரயில் நிலையங்களிலே பேனாவை விற்று அதில் வந்த காசை வைத்து எங்களை படிக்க வைக்கக்கூடியவராக இருந்தார். அப்படி படிக்க வைக்கிற போதும் கூட அவரிடத்தில் உணவு இருக்கிறதா அல்லது எங்களுக்கு உணவு இருக்கிறதா என்றெல்லாம் அவர் பார்த்ததில்லை. மாறாக மாதம் மாதம் இந்த இல்லத்திற்கு வந்து இந்த மனநல காப்பகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருந்தார். நாங்கள் படித்தோம், நாங்கள் நல்ல ஒரு பணிக்கு சென்றோம், எங்களுக்கான ஒரு பணியை நாங்கள் உருவாக்கி கொண்டோம், நாங்கள் இன்று மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக நாங்கள் எங்களை உயர்த்தி கொண்டிருந்தாலும் எங்களுடைய தந்தை எங்களுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பாடம், நாங்கள் இந்த நபர்களை கவனித்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதை மட்டும் செய்யவில்லை, இன்னும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று எங்களிடத்தில் பல்வேறு விதமான சொத்துக்கள் இருக்கின்றன. அந்த சொத்துக்களை கொண்டு நாங்கள் எங்களை மட்டும் உயர்த்தி கொள்ளவில்லை, மாறாக இந்த நபர்களுக்கு தேவையான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எங்களுடைய தந்தை தான். எங்களுடைய தந்தையின் ஒரு வார்த்தை அல்லது அவருடைய செயல்பாடு எங்களை மாற்றியிருக்கிறது. இன்றும் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுத்தருகிறோம். எங்களுடைய பிள்ளைகளும் இன்று வந்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஒரு வெளி வேலையாக வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலையினால் இன்று வரவில்லை. இல்லாவிட்டால் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் அழைத்து வந்திருப்போம் என்று சொல்லி அந்த குருவானவரிடத்திலே சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை அந்த குருவானவர் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், பெற்றோர்கள் கையிலே குழந்தைகள் ஒரு களிமண்ணாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பெற்றோர்கள் அந்த களிமண்ணை ஒரு சிற்பமாகவோ அல்லது ஒரு குயவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு களிமண்ணால் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாகவோ இந்த பிள்ளைகளை மாற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டை பெற்றோர்கள் அழகாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். ஆம், இன்றைய சமூகத்திலே குப்பை கீழே கிடந்தால் கூட எடுப்பதற்கு நமக்கு தயாரான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த கண் தெரியாத நபர் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். பணத்தில் மட்டுமல்ல, செல்வத்தில் மட்டுமல்ல, மாறாக அவர்களுடைய நல்ல குணத்தில் அவர் வளர்த்தெடுத்திருக்கிறார் என்றால் அது அந்த தந்தையினுடைய ஒரு சிறிய காரியம்தான். இதைதான் இயேசு தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். யூதர்கள் மத்தியில் இயேசு ஒரு சாதாரண மனிதராக வாழக்கூடியவராக இருந்தார். தான் ஒரு இறைமகன் அல்லது நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி தன்னை மார்பு தட்டி கொண்டு அங்கு சமூகத்திலே தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ளவில்லை இயேசு. மாறாக சாதாரண ஒரு மனிதராக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் அந்த 12 வயதிலே மூப்பர்கள் மத்தியிலும் அறிஞர்கள் மத்தியிலும் இயேசு இருந்து கொண்டு அவர்களுக்கு உரையாற்றக்கூடியவராக, அவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவராக இருந்தபோதும் இயேசு தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ளவில்லை. மாறாக தன்னுடைய தாயிடத்திலே கடவுளுடைய பணியை, கடவுளுடைய இலத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி சாதாரண ஒரு மனிதராக தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இன, மொழி, நாடு என்று சொல்லி வேறுபாடு பார்க்கவில்லை. மாறாக இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ, எந்த இடத்திற்கெல்லாம் சென்றாரோ, அங்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய மனிதராக வாழ்ந்தார் என்றார். அதை சூசையிடமிருந்தும் மரியிடமிருந்தும் அவர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். எல்லா இடங்களுக்கும் செல்லக்கூடியவராக இருந்தார். அவருடைய சீடர்கள் கூட பல நேரங்களில் இந்த நகருக்கு நாம் செல்ல வேண்டாம், அல்லது இந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம், அல்லது இங்கேயே தங்கிவிடுவோம் என்றெல்லாம் சொன்னபோதும் கூட இயேசு, நான் பணி செய்வதற்காக வந்திருக்கிறேன், எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்வை அவர் முன்னிலைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் சிறப்பு குணம் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அல்லது அந்த மறைநூல் அறிஞர்களும் எப்போதும் இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் என்றால், அவருடைய இயேசுவினிடம் இருந்த அந்த சிறப்பு குணம், இயேசுவிடம் இருந்த அந்த உலகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது என்றால், இதையெல்லாம் அவர் மரியாவிடமிருந்தும் சோசியப்பிடமிருந்தும் அவர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்கின்ற ஒரு மனநிலையில் அல்ல, மாறாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்கின்ற ஒரு சித்தத்தை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இது மரியிடமிருந்தும் யோசேப்பிடமிருந்தும் அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. அதைதான் இறைமகன் என்பதால் மட்டுமல்ல அவரை உலகம் திரும்பி பார்க்கவில்லை, மாறாக அவருடைய செயல்பாடுகளை இந்த உலகம் திரும்பி பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதைதான் இந்த கண் தெரியாத நபரும் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதராக நாம் இருந்தாலும் நம்முடைய கடமைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த திரு குடும்பமாக வாழ்வதற்கான ஒரு நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூசேப்புரமிடமிருந்தும் அரியாவிடமிருந்தும் இயேசு இரண்டு விதமான முக்கியமான பண்புகளை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி இறையல் அறிஞர் நியூமன் என்பவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று, மன்னிப்பு. மன்னிப்பு என்கின்ற ஒரு புண்ணியத்தை சூசையப்பரிடமிருந்தும் மரியாவிடமிருந்தும் இயேசு கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருந்தார் என்றால், மரியாவும் யோசேப்பும் தங்களுடைய வாழ்விலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இருப்பதை இயேசு பார்க்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். காரணம், யோசேப்பு கனவில் கடவுள் தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது சூசையப்பர் எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக யோசேப்பிடமிருந்த அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தன்மையை இயேசு தன்னுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். எப்போதும் ஏழைகளோடு இருப்பதை இயேசு தன்னுடைய தாயிடமிருந்து அவர் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கானா ஒரு திருமணத்தின் போது, அந்த திருமணத்தில் ரசம் தீர்ந்து போன போது கன்னிமரியால் இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிடத்தில் அவர் சொல்லிவிட்டு சென்ற உடனேயே இயேசு அந்த தண்ணீரை ரசமாக மாற்றிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அந்த ஏழைகளோடு ஏழையாக இருந்த அந்த கன்னிமரியாளுடைய பாடம் இயேசுவை மாற்றக்கூடியதாக இருந்தது. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அந்த மக்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். பாலை நிலத்தில் அவர்கள் உணவு இல்லாமல் இருந்தபோது யாரும் இயேசுவிடத்தில் வந்து எங்களுக்கு உணவு வேண்டும், நாங்கள் இங்கிருந்து செல்வதற்கு தூரமாகும் என்றெல்லாம் சொல்லவில்லை. மாறாக அவருடைய தேவையை அறிந்து இயேசு செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால், அங்கு மரியாவிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த பண்பை தான் இயேசு வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார். பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான பெற்றோராக மரியாவும் யோசேப்பும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று அதை தான் நமக்கு விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் முன்மாதிரியாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய குடும்பங்களிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. அந்த சூழ்நிலைகளிலிருந்து பிள்ளைகள் வளர்த்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய திருச்சபை இதை நாம் பார்க்கிற போது குழந்தைகள் எப்படிப்பட்ட நிலையில் வளர்த்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று தினமும் திருப்பலிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்று முதியவர்கள்தான் தினமும் திருப்பலிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் நாம் செல்கிற போது எப்படிப்பட்ட ஒரு நிலை திருச்சபைக்கு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நாம் கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தந்தை எப்போதுமே தண்ணி அடித்து கொண்டிருந்தார் அல்லது வீட்டில் இல்லாமல் பல்வேறு விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் என்றால், பிள்ளைகளோடு அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் இருந்தார் என்றால், எப்படிப்பட்ட பிள்ளையாக அந்த பிள்ளை வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும்? தன்னுடைய தாய் வீட்டிலே எப்போதும் இல்லாமல் பல்வேறு விதமான பணிகளோடு வெளி வேலையோடு இருக்கிற போது அல்லது பிறரை பற்றி பேசி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் வளர்த்திருக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள்? இன்று எப்படி மரியாவும் யோசேப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டை இயேசுவுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர் தங்களுடைய வாழ்வை திரு குடும்பமாக மாற்றிக்கொண்டார்களோ, அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு பள்ளிக்கு சென்றபோது அந்த பள்ளியில் இருந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வந்து சொன்னார், இந்த பிள்ளை 10ஆம் வகுப்பிலே இந்த மாநிலத்தின் முதல் மாணவியாக வந்தார், இப்போது 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார், எல்லா பாடங்களிலும் மிகவும் குறைந்த மதிப்பெண்ணை பெற்று கொண்டிருக்கிறார், எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, நாங்கள் அந்த பிள்ளை நன்றாக படிக்கும் என்று சொல்லி நாங்கள் மிகவும் ஈஸியாக விட்டுவிட்டோம், ஆனால் இந்த பிள்ளை மிகவும் துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது, என்ன என்று சொல்லி பேச வேண்டும் என்று சொன்னபோது அந்த பிள்ளையிடத்தில் பேசிய போது அந்த பிள்ளை சொன்னது, நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது எங்களுடைய தாயும் தந்தையும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள், எங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, இன்று என்னுடைய தாயும் தந்தையும் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள், அவர்கள் எப்போது பிரிந்து செல்வார்கள் என்கின்ற ஒரு கலக்கம் என்னிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது, இதனால் என்னால் படிப்பிலே என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை, எந்த காரியத்திலும் என்னால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை, என்னுடைய அச்சம் என்னை இன்னும் பிரச்சனைக்குள் உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தை அழக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருந்தது. இன்று பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்கிறார்கள் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது பெற்றோர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கும், ஆனால் அதை பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் செய்வதை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை இன்று ஏற்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைதான் தாய் திருச்சபை பல நேரங்களிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே பிள்ளைகளை தந்தையர்கள் தாய் திட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சூழ்நிலையிலே பிள்ளைகளை திட்டிக் கொண்டே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இன்னொரு பக்கத்திலே பிள்ளைக்கு அதிக செல்லம் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள், இரண்டுமே மிகவும் தவறான ஒரு சூழ்நிலை. பிள்ளைகளுக்கு இன்று நாம் அன்பை செலுத்த வேண்டும். அந்த அன்பை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பிள்ளைகள் தவறு செய்கிற போதும் கூட நாம் அவர்களுக்கு கண்டிக்காமல் அன்பை மட்டுமே செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்று இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பல நேரங்களிலே குடும்பங்களிலே பார்க்கிறோம், பிள்ளைகள் எதை தவறு செய்தாலும் அவர்களை தட்டி கொடுத்து இதை செய்யாதே என்று சொல்வதற்கு தைரியமில்லை, காரணம் அவர்கள் தவறான முடிவை எடுத்து விடுவார்களோ அல்லது நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்கின்ற பயத்தின் காரணமாக நாம் பல்வேறு நேரங்களிலே பயப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை திட்டுவதற்கும் அடிப்பதற்கும் கூட பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அன்பை செலுத்த வேண்டும், அன்போடு அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் அதே நேரத்திலே அவர்களுக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், திருத்த வேண்டும், அதையும் நாம் கண்டிப்பாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கண்டிப்போடு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாய் எப்போதுமே பிறரை பற்றி அல்லது பிறருடைய காரியங்களை குறை சொல்லி கொண்டிருந்தால் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பில் தான் அவர்களும் வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை தான் தங்களுடைய சமூகத்திலே அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைதான் இன்று நாம் இந்த திரு குடும்ப விழாவிலே நம்மை நாமே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் திரு குடும்பமாக வாழ வேண்டுமென்றால் கடவுளை முன்னிலைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பிள்ளைகள் பெற்றோர்களோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு இல்லத்திற்கு வீடு சந்திப்பிற்காக சென்றிருந்தபோது அந்த இல்லத்திலே தந்தையானவர் அந்த பிள்ளையிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை நாளைக்கு எங்களுடைய பள்ளியிலே சுற்றுலா செல்கிறார்கள், நான் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த தந்தை அந்த பிள்ளையை அழைத்து அமர வைத்து சொன்னார், நாளைக்கு நீ சுற்றுலா போகிறதா இருந்தால் என்ன நன்மன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பிள்ளை, நான் சுற்றுலா போனால் சந்தோஷமாக இருப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் நிறையா நன்மைகளை சொன்னது. கொஞ்சம் நேரம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, சரி நாளைக்கு நீ சுற்றுலா போன அப்படின்னா என்ன கெடுதல் இருக்கும்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த குழந்தை கெடுதலையும் சொன்னது, நன்மையான காரியங்கள் இல்லாமல் தீமையான காரியங்களையும் சொன்னது. சொல்லிவிட்டு அந்த தந்தை சொன்னார், எது உனக்கு நல்லது என்று படுகிறது என்று சொல் என்று கேட்டார். நாளைக்கு போக வேண்டுமா அல்லது போகக்கூடாதா நீ முடிவெடுத்து சொல் என்று சொன்னார். அந்த குழந்தை சொன்னது, நான் போக வேண்டும். சரி ரைட், உனக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிகிறது, நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் உன்னிடத்தில் இருக்கிறது, நாளைக்கு நீ சுற்றுலாவுக்கு செல் என்று சொல்லி அந்த தந்தை அந்த பெண்ணிடத்திலே சொன்னார். நான் அதை பார்த்து கொண்டிருந்த போது அந்த தந்தை இடத்தில் ஆச்சரியமாக இருந்தது. அந்த தந்தையிடத்தில் கேட்டேன், உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் நல்லதையும் சொல்லி தந்திருக்கிறீர்கள், கெட்டதையும் அந்த பிள்ளையிடமிருந்தே தெரிந்து கொள்கிறீர்கள், தெரிந்து கொண்டு நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த தந்தையிடத்தில் சொன்னபோது அந்த தந்தை சொன்னார், ஆம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் தெரிய வேண்டும் தீமையும் தெரிய வேண்டும். ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய நன்மையான காரியங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தீமையான காரியங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தீயமான காரியங்களை அவர்கள் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நாம் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த தந்தை அழகாக சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்கள் நாம் நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே பெற்றோர் கூட பிள்ளைகளை தொந்தரவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் இதை தான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தை பிள்ளைகள் மத்தியிலே நாம் சுமத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது சமூக அந்தஸ்தாக இருக்கலாம், அல்லது என்னுடைய ஒரு நிலையை நான் உனக்கு சொல்கிறேன் அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை கட்டாயப்படுத்தக்கூடிய பெற்றோர்களும் இன்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மிகவும் தவறான ஒரு சூழ்நிலைக்கு அவர்களை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை தட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் இந்த திரு குடும்ப பெருவிழா நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்கள் மூன்று காரியங்களை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்று, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18:9-14 வாசிக்கிற போது, அந்த பரிசேயரும் ஆயக்காரனும் ஆலயத்திலே சென்று ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பரிசேயன் பிறரை குற்றம் சாட்டி அல்லது பிறர் செய்வதெல்லாம் தவறு, நான் நன்மையானதை செய்கிறேன் என்று சொல்லி தன்னை ஆதங்கப்படுத்தி கொண்டு அல்லது தன்னை முன்னிலைப்படுத்தி ஒரு நிலையை அவன் வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஆயக்காரன் நான் பாவி என்கின்ற ஒரு தாழ்ச்சியின் மனநிலையில் தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்று நம்முடைய குடும்பங்கள் தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்களாக நாம் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனநிலை நம்முடைய குடும்பங்களிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இவர்களுக்குள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளைகளை தாழ்ச்சியோடு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று நீ சொல்வதை நான் செய்வதா அல்லது நான் சொல்வதை நீ செய்வதா அல்லது இந்த பிள்ளைகள் சொல்வதை நாம் செய்ய வேண்டுமா அல்லது பெற்றோர் சொல்வதை நாங்கள் செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு மனநிலையில் அல்லாமல் எல்லோரும் சேர்ந்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு எது நன்மையானதோ அந்த நன்மையான காரியங்களை ஒரு சேர சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தாழ்ச்சியின் மனநிலையில் நாம் வாழ்கிற போது நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, லூக்கானர் செய்தி அதிகாரம் 19:11-27 வாசிக்கிற போது, தாளந்து உவமை. இந்த தாளந்து உவமையிலே நன்று நல்ல பணியாளரே என்று சொல்லி அந்த தலைவர் அந்த பணியாளரை பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று நம்முடைய குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்களை தட்டி கொடுத்து, அவர்களை ஊக்குவித்து, பாராட்டி, அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் எல்லோரும் மனிதர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் அந்த தவறை நாம் மனம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்கிற போது அவர்களை பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, தட்டி கொடுப்பது என்பது உருவாக்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று பிள்ளைகள் பல நேரங்களிலே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களுடைய தாழ்நிலை பண்பு, இது மிகவும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், பிள்ளைகள் சொல்வதை ஒருபோதும் பெற்றோர்கள் கேட்பதில்லை. பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூட பெற்றோர்கள் பல நேரங்களிலே கேட்பதில்லை. அவர்கள் செய்வதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை பெற்றோர்கள் பல நேரங்களிலே. அவர்கள் செய்வது எதுவாக இருந்தாலும், எது தவறு எது சரி என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, தட்டி கொடுத்து, ஊக்குவித்து, அவர்களை உருமாற்றக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக, பிள்ளைகளாக இன்று நாம் உருவெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே பிறருடைய குறைகளை நாம் மிகைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிறருடைய குறைகளை மிகைப்படுத்தி நாம் அன்பை கொடுக்காமல் நாம் பல நேரங்களிலே தவறு செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு, அவர்களை மன்னித்து, அன்பு செய்து, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, பாராட்டக்கூடிய மனிதர்களாக, ஊக்குவிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் நம்மையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது திரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பண்பு. முதலில் தாழ்ச்சி, இரண்டாவது ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து, அன்பு செய்து, மன்னித்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு. மூன்றாவதாக, நம்முடைய குடும்பங்களில் முதன்மையானதாக இருக்கக்கூடியது ஜெபிக்கும் குடும்பங்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கும் குடும்பம் தான் திரு குடும்பமாக மாற முடியும். நான் பிறரை மன்னிக்க வேண்டும், அல்லது பிறரை அன்பு செய்ய வேண்டும், அல்லது பிறரோடு நான் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், இதற்கு மிகவும் முக்கியமான ஒரு கருவியாக இருப்பது ஜெபம். நாம் குடும்பமாக அமர்ந்து ஒரு 5 நிமிடமாவது சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பமாக இருக்க வேண்டும். இன்றைய உலகிலே நாம் எதற்கோ நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று 1/2 மணி நேரம் நாடகம் பார்க்கலாம், அல்லது நம்ம பல மணி நேரம் செலவு செய்து நம்முடைய கைபேசியை வைத்து நாம் நோண்டி கொண்டிருக்கலாம். இதற்கெல்லாம் நாம் செலவு செய்வதற்கு, குடும்பமாக சேர்ந்து செலவு செய்வதற்கு, அல்லது வெளியே செல்வதற்கு, உணவருந்துவதற்கு, இதற்கெல்லாம் நாம் நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் தேவை. ஆனால் அதையும் தாண்டி நாம் கடவுளை முன்னிலைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும், ஜெபிக்கும் குடும்பங்களாக இருக்க வேண்டும். நான் மிகவும் பல நேரங்களிலே பல குடும்பங்களுக்கு நான் சொல்வது இதுதான், நாம் 5 நிமிடமாவது குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜபத்திலே 5 நிமிடமாவது, நான் தனிப்பட்ட முறையிலே ஜெபமாலை சொல்கிறேன், அல்லது தனிப்பட்ட முறையிலே நான் குடும்ப ஜெபமெல்லாம் சொல்கிறேன், அப்படிப்பட்ட நிலை அல்ல. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து வைத்து, அல்லது நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலையில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடமாவது கடவுள் முன்னிலையில் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கும் குடும்பங்களாக இருக்கிற போது நாம் தாழ்ச்சியின் உள்ளத்தை பெறுகிறோம், அன்பு என்னும் புண்ணியத்தை பெறுகிறோம். நாம் நம்முடைய வாழ்விலே எல்லா விதமான அருளையும் இந்த ஜெபத்தின் வழியாக நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று நாம் பல குடும்பங்களில் பார்க்கிற போது நான் பார்க்கிறேன், அவர்கள் காலையிலே பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக பிள்ளைகளோடு சேர்ந்து நின்று 5 நிமிடங்கள் அல்லது 15 நிமிடங்கள் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களை நான் பார்க்கிறேன். இன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை ஜெபத்தின் வழியாக தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். நாம் நல்ல காரியங்களை செய்கிறோம் என்றால், ஒரு காரியத்தை நாம் நல்ல முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்றால், அது நம்முடைய சேர்ந்து ஜெபிக்கும் பழக்கத்தின் வழியாக தான் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எங்கே இருவர் மூவர் சேர்ந்து ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஜெபிக்கும் குடும்பங்களாக நாம் மாறுகிற போது நம்முடைய குடும்பங்கள் நிறை ஆசிரை பெற்ற குடும்பங்களாக வளரக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிக்கும் குடும்பங்கள் எப்போதும் இறைவனை முன்னிலைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக, எப்போதும் இறைவனின் பிரசன்னத்தில் வாழும் குடும்பங்கள் நம்முடைய குடும்பங்கள் மாறக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் ஐந்து நிமிடமாவது தினமும் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பங்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்போது நாம் கடவுளிடமிருந்து அந்த தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை, அன்பு என்னும் புண்ணியத்தை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை, ஒருவரோடு ஒருவர் மன்னித்து அவர்களோடு நாம் சேர்ந்து வாழும் ஒரு மனநிலையை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் திரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்கள் குடும்பத்தை உருவாக்குகிறார்கள், ஆனால் கடவுள் திரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் பிரசன்னத்தை கொண்டு ஜெபிக்கும் குடும்பங்களாக, நம்முடைய குடும்பங்களை திரு குடும்பமாக நாம் மாற்றி இறைவன் பிரசன்னத்தில் நிறை ஆசிரை பெறுவோம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
இதயம் என்னும் வீணையில்